வாங்கிட்டு வரையா வாங்கிட்டு வர
வாங்கிட்டு
வந்தாச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு திராவிடர் தலைவர் இந்த நாட்டின் செல்வம் சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திரச் செய்யும் செந்தமிழ் காவலன் சிங்கநடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவி நடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான் பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான் தங்கத்து தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தர இருக்கிற அருமை அண்ணன் இளங்கோவன் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கிற முனைவர் கலியபெருமாள் அவர்களே, திருச்சியிலிருந்து வந்திருக்கிற பொன்னிறைவன் அவர்களே, புதுக்கோட்டை அண்ணா பேரவைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்களே, அண்ணாவுடைய நினைவு நாளிலேயே நினைவு நாள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து நல்ல வேளையாக இந்த அரங்கமும் எனக்கு கிடைத்து இன்றே இந்த கூட்டம் நடக்கிறது. பிறந்த நாள் விழாவிலே நடத்தியதுக்கு பின்னால் நினைவு நாளில் தான் இந்த கூட்டம் நடக்கிறது. இடையிலே அண்ணா பேரவை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் இயலாமல் போயிற்று. அண்ணாவுடைய நினைவு நாளை தமிழகத்தில் பெரிய வேடிக்கை என்ன என்றால், மகாத்மா காந்தி சிலைக்கு மேலாக கூட அண்ணாவினுடைய சிலைதான் தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டிகளிலெல்லாம் இருக்கிறது. அண்ணா என்ற உருவமே தலையே தெரியாமல், அந்த அடையாளம் கூட இல்லாமல், ஆனால் அண்ணாவுக்கு சிலை இருக்கிறது. உருவத்தை பார்த்தா அண்ணா போல தோன்றாது. இது யாரும் திட்டமிட்டு செய்தது அல்ல, அங்கங்கு வாழ்கிற மக்கள் ஆசையால் வைத்த சிலைகள். தமிழகம் எங்கும் அந்த சிலைகள் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகளுடைய வேலை என்ன என்றால், பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் அண்ணாவுடைய சிலைக்கு மாலையை போட்டு முடித்து விடுவது. அதற்கு பேர் அண்ணாவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் அண்ணாவை வெறும் சிலையாக மட்டும் பார்ப்பதற்காக அண்ணா பேரவை நடத்தப்படவில்லை. அண்ணா பேரவை நடத்தி என்ன செய்து விட போகிறோம்? எல்லாரும் ஒருத்தருக்குமே சம்பந்தம் இல்லாம தனியா ஒரு கூட்டத்தை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிய, என்ன பண்ண போற என்று கேட்கிறார்கள். அண்ணா ஒரு முறை கழகம் தொடங்கிய காலத்தில் பொன்மலையில் பேசினார். அப்பொழுது சிறிய சிறிய கூட்டம் தான் வரும். அதில் லெனின் எங்க சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. லெனின் சொன்னதாக அண்ணா அவர்கள் அந்த கூட்டத்திலே சொன்னார், From a spark, a flame will arise. ஒரு தீ பொறியிலிருந்து தீ பிழம்பு உருவாகும் என்று பொன்மலையில் அண்ணா அந்த காலத்தில் பேசினார். நம்முடைய நோக்கம் என்ன என்றால், இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் இளைஞர்கள் யாராவது இந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு வருவார்கள், தமிழகத்திற்கு புது வழி காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை தான். சார்லஸ் மன்னனை தலையை வெட்டி விட்டார்கள். மன்னராட்சி போய் கிராம்பெல்லுடைய ஆட்சி வந்தது, ஆலிவர் கிராம்பெல். அந்த ஆட்சி போய்விட்டது. அந்த ஆலிவர் கிராம்பெல் ஆட்சியை ஆதரித்து ஜான் மில்டன் எழுதினார். மிகப்பெரிய கவிஞரான ஜான் மில்டன் அரசனை கொன்றதை ஆதரித்து எழுதினார். He defends of regicide என்று எழுதினார். ஆட்சி அந்த கிராமல் இறந்த பின்னால் மீண்டும் மன்னராட்சி வந்து விட்டது. முன்ன மன்னராட்சி வந்த உடனே கிராமல் ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் அதற்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களை விசாரித்து தூக்கு தண்டனை கொடுத்தான். கிராமலனுடைய எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து அவன் குற்றவாளி என்று தூக்கில போட்டான். மக்கள் மனதிலே கிராமலனை பற்றிய ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது என்பதற்காக செய்தான். அப்படி தண்டனை நிறைவேற்றுகிற காலத்தில் எல்லாரும் தூக்கு மடைக்கு போகிறான். அந்த தூக்கு மடைக்கு போகிற நேரத்தில் எப்பவுமே மக்களுக்கு வேடிக்கை தானே, இன்னைய வரைக்கும் அவன் ஒருத்தன் போறான், ஹே வேர் இஸ் யுவர் ஐடியல் அப்படின்னு கேட்டான். எங்க உன்னுடைய லட்சியம் எங்கன்னு கேட்டான். சாக போறான் அடுத்த நிமிஷம். அவன் சொன்னான், இட் இஸ் ஹியர் இன் மை ஹார்ட், ஐ வில் சீல் இட் வித் மை பிளட் என்று சொன்னான். அது என்னுடைய இதயத்தில் இருக்கிறது, அதை என்னுடைய ரத்தத்தால் காப்பிடுவேன். அடுத்த நிமிஷம் சாக போறான். அந்த நம்பிக்கையோடு தான், அதுவும் ரொம்ப மோசமாக நடந்து போயிட்டு இருக்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஊர்ல மலேரியா வந்துருச்சுங்கிறதுக்காக மலேரியாவுக்கு ஊசி போடுறதை நிறுத்திட்டு போக முடியுமா? அதிகமா வைத்தியம் பண்ணணும். இன்றைக்கு நிலைமை அதுதான். அண்ணாவை பற்றி, காந்தியை பற்றி ஐன்ஸ்டீன் சொன்னார், ஜெனரேஷன்ஸ் டு கம் may scarce believe that such one as ever as this ever in flesh and blood walked upon this earth. வருங்கால சந்ததி இரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உழைவினான் என்று நம்ப மறுக்கும் என்று சொன்னார் ஐன்ஸ்டீன். தமிழ்நாட்டில் அதையே நான் அண்ணாவுக்கு சொல்லுகிறேன். அண்ணா இப்படித்தான் வாழ்ந்தார் என்று சொன்னால் எவனும் இப்ப நம்ப மாட்டான். அண்ணா ஒரு அரசியல்வாதி, அரசியல் ஒரு முதலமைச்சராக இருந்தார், கட்சி தலைவராக இருந்தார், உருவாக்கினார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற கல்லூரி மாணவன் நம்ப மாட்டான். அவரை பார்த்தவர்களே, அவர் எப்படி இருந்தார் என்று தெரிந்தவர்களே அதை சொல்லுவதில்லை. சொன்னா அவனை பாதிக்கும். அண்ணா அப்படி இருந்தார, நீ ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்பான்ல. நாம் என்ன செய்து விட்டோம்? அண்ணா உருவாக்கிய ஒரு கழகம் எதிர்கட்சி, அண்ணாவின் பெயரை வைத்திருப்பது ஆளுங்கட்சி. ஆனா அண்ணா வழியில ஒருத்தரும் நடக்கிறது இல்லை. அண்ணா வழி என்ன என்று யாருக்கும் சொல்லுவதும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நான் வந்து எனக்கு சீனியர் நம்ம இளங்கோன், அவர் வந்து திராவிட கழகத்தில் பெரியாரை பார்த்து போ, நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, பெரியாருக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, நமக்கு வேறு தெரிஞ்ச காலத்திலேருந்து அண்ணா தான் தலைவர், அதனால எனக்கு குழப்பம் இல்லை. நான் திமுகவில் பள்ளி காலத்தில், எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஆர்கே, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். நாங்கள் திமுகவில் ஈடுபடுது அண்ணாவை பார்க்கிற பொழுது எதிரியாக இருந்தது தீகா, பெரியார் கட்சிக்காரன் தான் நமக்கு எதிரி. பள்ளியிலையும் கல்லூரிலையும் கட்டிக்கிட்டு பிறண்டு இருக்கேன், அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன அண்ணா அவன் தான் திட்டுவான். பிறகு பெரியாரை வந்து நான் எதிர்ப்பாக இருக்கிற பெரியாருடைய கூட்டத்தை நான் கேட்டு அறிவுபூர்வமாக பார்த்து கொண்டேனே தவிர உணர்ச்சி பூர்வமாக அவர் நமக்கு தலைவர் இல்லை. அது யாரும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க, எனக்கு இதுதான் உண்மை. திமுகவுக்கு தலைவர் அண்ணா தான், திமுகவுக்கு ஒன்றும் பெரியார் தலைவர் இல்லை. ஏன்னா பெரியார் இருக்கும்பொழுதே உருவானது திமுக, அவருடைய கருத்துக்கள்ல மாறுபாடு கொண்டுதானே திமுக வந்தது. பின்னாடி திமுக என்ன பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 15 திமுக அண்ணாவுடைய பிறந்த நாள், அதைத்தானே கொண்டாடணும். அண்ணா பிறந்த நாள் விழாதான் நம்ம கொண்டாடணும். இதை முதல்ல ஆரம்பித்தது கண்ணதாசன். அவன் பின்னாடி கெட்டு போனா கூட முதல்ல இந்த பிறந்த நாள் ஐடியாவை சொன்னவன் கண்ணதாசன் தான். ஐம்பதாவது ஆண்டு அண்ணாவுக்கு வந்தப்ப பொன்விழையாம் அண்ணாவனின் பொன்விழாவில் பூச்சொரிந்து வாழ்த்திடுவோம் வாழ்க அண்ணா அப்படின்னு பாடணும். பொன்விழையாம் அண்ணாவனின் பொன்விழாவில் பூச்சொரிந்து வாழ்த்திடுவோம் வாழ்க அண்ணா. அதுக்கு பின்னாடி ஒரு கதை, மாப்போசிக்கு விழா கொண்டாடினாங்க. அதுல கடுப்பாயி கண்ணதாசன் அண்ணாவுக்கு விழா கொண்டாடுறதுக்கு நிதி சேர்த்தார். அண்ணா கூப்பிட்டாங்க, எனக்கு பணம் வேணும்னா நானே மக்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன், நீ போய் பணம் எல்லாம் கேட்காதுன்ட்டார். அதனாலதான் அந்த பாட்டு எழுதினார். அது ஒன்றும் சும்மா வெறும் வார்த்தை இல்லை, அண்ணா என் பெயரை சொல்லி நிதி சேர்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால கண்ணதாசன் பொன்முழையா மன்னவனின் பொன்விழாவில் பூச்சொறிந்து வாழ்த்திடுவோம், வாழ்க அண்ணா. ஒரு மலர் போட்டான் தென்றல்ல, அண்ணாவுடைய அண்ணா மயில கையில் வச்சுட்டு இருக்கிறது மாதிரி ஒரு அருமையான போட்டோம் அந்த மலர்ல. கீழே எழுதினார், தனக்கென ஆடா தகைமைத்த தோகையும் தனக்கென வாழா தகைமைத்த அண்ணனும் அப்படின்னு எழுது. பிறந்த நாள் விட அண்ணாவுக்காக தான் செப்டம்பர் 15 அன்னைக்கு வேற யாரும் பிறக்கல. திடீர்னு என்னாச்சு, 30 விழான ஆரம்பிச்சாங்க திமுக. 30 விழானா என்ன, பெரியார் பிறந்த நாள், அதான் தீக்காகரம் கொண்டாடுறாங்க. இவருக்கு என்ன, நீ கொண்டாடிட்டு போங்க, செப்டம்பர் 17 பெரியாருக்கு பிறந்த நாள்னு கொண்டாடுங்க, அது வேற விஷயம். இந்த செப்டம்பர் 15 30 விழான்னு என்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள் உற்சாகம் குறைந்து விட்டது. பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள். கழகம் பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 17, பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. இது எதுக்கு சேர்க்கணும், சேர்த்ததனுடைய விளைவு என்னன்னா, கூட்டத்துக்கு வர்றவன் பெரியாரை பத்தி பேசுவான், அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் திட்டுவான், இப்ப கூட்டம் போட்டா ஜெயலலிதா திட்டுவான், கலைஞரை போடுவான், அண்ணாவை பத்தி பேசவே மாட்டான். நான் எத்தனையோ கூட்டம் பார்த்திருக்கேன், எத்தனையோ கூட்டம் நான் பேசியிருக்கேன், நான் மட்டுமே பேசியிருக்கேன் அண்ணாவை பத்தி. ஏன் அப்படி வந்தது, அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அனுபவிக்கிறோம். அண்ணாவினுடைய சிலையில மாலை போடுறாங்கன்னு நான் சொன்னேன். எஸ்கே ஜார்ஜ் என்கிற ஒரு பேராசிரியர் காந்தியை பத்தி ஒரு புத்தகம் எழுதினார், காந்திஜி'ஸ் சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி. காந்தி இருக்கும்போதே எழுதப்பட்ட புத்தகம், 38. அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் சொன்னார், இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள், சாக்ரட்டீஸை விஷம் கொடுத்து கொன்றார்கள், காந்தியை வேற வகையாக கொன்று விட்டார்கள், அவருக்கு சிலை வைத்து மாலை போட்டு அவருடைய தத்துவங்களை புதைத்து விட்டார்கள். அதே போல அண்ணாவுக்கு சிலை வைத்து மாலை போட்டு பூஜை செய்து அண்ணா என்ன சொன்னார் என்றோ எப்படி வாழ்ந்தார் என்றோ நாம் இந்த இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு நாம் சொல்லாமல் இருந்து தெரிஞ்ச யாரும் சொல்றதில்லை, அதை சொல்லுவது நம்முடைய நோக்கம். அண்ணா அவர்கள் நானோ அல்லது இளங்கோனவர்களோ ஆர்கே அவர்களோ இங்கே வந்திருக்கிற பலருமோ நாங்கள் திமுக என்று வருகிற காலத்தில் அது ஆளுங்கட்சியாக வரும், அண்ணா முதலமைச்சராக வருவார், இதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. நான் படித்தது செயின்ட் ஜோசப் காலேஜ், அங்கே வந்து என்னை ஹாஸ்டல் விட்டு திமுகன்னு சொல்லி வெளியே அமைச்சிட்டான். அப்பேற்பட்ட கல்லூரி அது. ஒரு தடவை ஃபாதர் அதிசய சாமியார் அன்பழகம் படிப்பான ஒன்று இருந்துச்சு அந்த காலேஜுக்கு எடுத்தாப்புல, ஏய் நீ என்ன அந்த படிப்பு வைத்து போறியாம அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி அதெல்லாம் போகிறது சொன்னாங்களே அங்கே போகிறதா, திமுகன்னு வாசனை அடித்தாவே கொண்டுட்டான். அந்த கல்லூரியில் நாங்கள் படித்தோம், தமிழ் குடியும் படித்தார், இளவரசு படித்தார், அங்கே இருந்தால் நாங்கள் தமிழ் பேராயும் நடத்தினோம், இது திமுக பிரான்ச்சுன்னு ஹாஸ்டல் இடம்ல வெளியே போடான்னு அனுப்பிச்சு விட்டார். அப்போ நாங்கள் திமுகவில் சேருகிற போ அந்த அப்படி திமுகவாக இருக்கிற பொழுது அண்ணா முதலமைச்சராக போகிறார், நாம மந்திரியாக போகிறோம், எம்எல்ஏ ஆக போகிறோம் என்று யாரும் வரல. மகாத்மா காந்தி கல்லூரிகளை விட்டு பள்ளிகளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், சுதந்திர போராட்டத்துக்கு வாருங்கள் என்று கேட்ட காலத்தில் இளைஞர்களாக இருந்து வந்தவர்கள் தான் பின்னாடி தலைவர்களாக வந்தாங்க. ஜெயிலுக்கு போய் அடிபட்டு மண்டவடு. அதை போல அண்ணாவை பார்த்து வந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் நாட்டுக்கு தொண்டு செய்கிறோம், மொழிக்கு தொண்டு செய்கிறோம் என்ற உள்ளத்தோடு தான் அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஒரு இளைஞன் கூட அப்படி வர தயாராக இல்லை. இது திமுகவுக்கு சொல்ல, அண்ணாவுக்கு சொல்ல, காந்திக்கு சொல்ல, வேற யாருக்கு, பெரியார் யாரவனால், இளைஞன் ஒருவன் கூட படிக்கிற மாணவன் யாரும் பொது வாழ்க்கைக்கு வந்து உழைக்க வேண்டும் என்ற எண்ணமே ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய கல்வி, உங்களுடைய போதனைகள் எல்லாமே செல்ஃப் சென்டர்ட். அவன் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அமெரிக்காவிலையும் ஜெர்மனிலையும் போய் பிச்சை எடுக்கணும், அவ்வளவுதான் நம்முடைய கல்வியின் நோக்கம். இந்த நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று யாரும் தயாரிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கல்வியினுடைய விலை படிக்க வைக்க முடியலைங்க, அவ்வளவு பணம் வேண்டியிருக்கு. எதுக்கு பணம் வேணும், எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுக்கு. தமிழே தெரியாமல் படிக்கிறான். என் பேரன் ஒருத்தான் இருக்கான், அவன் அவனுக்கு என் பேத்தி யோசனை சொல்கிறான், சென்னையில் இருக்கான். இப்போ தமிழ் எடுக்க வேணாம், நீ வேற ஒன்று எடுத்துக்கிறான்னு சொன்னால் தமிழ் எடுத்துகிட்டு கஷ்டப்படுறான் படிக்க முடியாமல் அப்படின்னு என் பேத்தி சொல்கிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என் பேரன் தமிழ் படிக்கிறது கஷ்டப்படுறான். தமிழ் கஷ்டமாக இருக்கான், வேறு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு எடுத்துக்கன்னு சொல்கிறான். அதுதான் இன்றைக்கு மேன்மையாக இருக்கிறது. இருக்கிற அத்தனை ஊடகங்கள்லாம் நீங்கள் பேசி பாருங்கள், தமிழை இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறா, வர்ற பெண்ணும் தமிழ் பெண்ணு மாதிரி வரல, பேசுகிற தமிழும் தமிழ் மாதிரி இல்லை. இத்தனை அலங்கோலங்களும் இருக்கிறதை யாராவது கண்டிக்க முன்வருகிறார்களா? நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக நிலையிலே, கல்வி நிலையிலே, அரசியல் நிலையிலே யாருக்கும் பொதுமக்களை பற்றிய அக்கறை இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களை பற்றி கவலை இல்லை. முன்னால் இருந்த அரசியல் எப்படி என்றால், அரசியல் ஒரு ஒரு கொள்கை, ஒரு திட்டம் இவற்றை சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதிகாரத்துக்கு வருகிறேன் என்று சொன்னது அரசியல் அப்பொழுது. இன்றைக்கு மக்களிடம் ஓட்டு வாங்குவதற்காக ஒரு சொல்லுவதுதான் திட்டம். எல்லா கட்சிக்கும் ஒரு கட்சி வேறுபாடே கிடையாது, எல்லாருக்கும் அதுதான். இப்பொழுது நீங்கள் அண்ணாவை, ஏன் அண்ணாவை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்றால், மகாத்மா காந்தி பத்தி பேசினவங்க படித்த அறிவாளிகள், ஆமையா அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்றான், எங்க வக்கீலே சொல்லியிருக்காங்க, அவருக்கு வக்கீல் தொழில் நடக்கல, அதனால அரசியலுக்கு போயிட்டாரு. ஒரு சீனியர் லாயர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் பேரை சொல்ல வேண்டாம், எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் 20 ஆண்டு காலம் இருந்தார், 20 ஆண்டு காலம் வக்கீல் தொழில் தான் அவருக்கு சோறு போட்டுச்சு. அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து ஒரு வெள்ளக்காரன், அவர் ஸ்டெனோ வந்து ஒரு வெள்ளக்கார பொம்பளை, அவர் கீழே ஜூனியர்ஸ், பெரிய அட்டாணி, நிறைய சம்பாதிச்சவர். அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்தவர். காந்தி இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் அப்படி நடக்கவில்லை என்று யாராவது கேட்டால், அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்திருந்தா தெரியும். காந்தி இன்னைக்கு இருந்திருந்தா நான் கேட்டேன், நான் லோட்டா திருடு வரான்னு. காந்தி அதிகாரத்துக்கு வரல, பதவிக்கு வரல, அதனால அவர் அரசியல் பதவிக்கு வந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்க முடியாது, அப்பொழுதுதான் தெரியும் பெரிய தத்துவம். அதற்கு இடமில்லாமல் அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார், அந்த ஆர்குமெண்ட்டையும் உடைச்சார். பதவிக்கு வந்தால் கெட்டு போயிருப்பார், காந்தி தப்பு செய்திருப்பார் என்று சொல்லுகிறார்களே, அந்த வாதத்தை கூட அண்ணாண்ட சொல்ல முடியாது. 2 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார், எவன் மேடையில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரன், பிஜேபி, வேறு யார் இருந்தாலும், காமராஜர் ஆட்சி காலத்தோட அரசியல் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திராவிட கட்சி ஆட்சியில் எல்லாம் கெட்டு விட்டது. இவ்வளோ சத்தம் போடுறான், மாறி மாறி அந்த கட்சி தான் வருது. காங்கிரஸ் ஒன் ஃபார் ஆள் புதைச்சாச்சு. 67 போன காங்கிரஸ் திரும்பி வரவே இல்லை. திமுக தாண்டி அண்ணா திமுக தானே வருது, அண்ணாவை தாண்டி அரசியல் போகலையே. இவர்கள் வந்து உடனே காங்கிரஸ் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் ஆட்சியே நடக்கவில்லை. அண்ணா 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார், அதை பற்றி ஏன் ஒருத்தனும் பேச மாட்டான், ஏன் அதை பற்றி சொல்லலை? முதல்வராக 2 ஆண்டு காலம் இருந்த பொழுது எவ்வளவு பெரிய நிலையான மாற்றங்களை செய்தார். தமிழ்நாடுன்னு பேர் வச்சார், சங்கரணி நாடா இருக்கிறவர் உண்ணாவிரதம் தமிழ்நாட்டுக்காக செத்தே போயிட்டார், காமராஜருடைய ஆட்சி காலத்தில் காமராஜர் தமிழ்நாட்டை மாத்திருக்க வேண்டியதானே, அதனாலதான் அண்ணா சொன்னார் இந்த பெயரை நான் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். அண்ணா சொன்னார், இறந்த சங்கல்லிங்க நடர் தியாகி, ஆனால் தமிழ்நாடு பெயரை மாற்றியவர் அண்ணா. அதற்கு அடுத்தது இந்த நாட்டில் இந்தி இல்லை என்று சட்டம் கொண்டு வந்தார். இந்தி இல்லை என்ற சட்டத்துக்கு காங்கிரஸ்காரனும் கை தட்டினார். நீங்க ரொம்ப பேர் தெரியாது, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இனி தமிழ்நாட்டில் இந்தி இல்லை, ஆங்கிலமும் தமிழும் தான் அப்படின்னு தீர்மானம். அந்த தீர்மானத்தை காங்கிரஸ்காரன் ஆதரிச்சான், எதிர்க்கல. இன்றைய 67 கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை இந்துவரையில் எந்த ஒரு கட்சியும் நான் இந்தியை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு தேர்தல் அறிக்கை கூட சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறான், இந்தி இல்லாததுனால தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் போயிடுச்சு. எவ்வளவு பத்து பித்து குளித்தனம் பாருங்க, என்ன எதிர்காலம் போயிடுச்சு. பீகார்ல மக்கள் இல்லையா, யூபியில மக்கள் இல்லையா, மத்திய பிரதேசல மக்கள் இல்லையா, இந்தி படிச்சாருன்னா அங்க வேலை கொடுத்துருவானா, அந்த ஊர்ல ஆளே இல்லை பாருங்க. இவன் அடிமை புத்தி, சீனாக்காரன் இந்தியா மேல படையெடுத்திருந்தான்னா முதல்ல சீன மொழி கத்துக்கிறவன் நம்மளால தான் இருப்பான், தமிழனா தான் இருப்பான். மலையாளத்தில் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். வல்லத்தில் ஒரு காலேஜ் இருக்கு, படிக்கிறவங்க பூரா பீகார்காரன் யூபிக்காரன் படிக்கிறான், பணம் கொடுத்துட்டு. வல்லம் கடத்தலுக்கு போனா வல்லத்து கடத்தில கடையில் பொட்டி கடை வச்சிருக்கான் பாருங்க, அவன் இந்தி பேசுறான் சார். அவன் வந்திருக்கிறது வல்லத்துக்கு, அவன் தமிழ் பேசல சாமான் வாங்கணும், இவன் இந்தி பேசுறான். யார் வல்லத்தில் இருக்கிறான். நம்ம அண்ணா மட்டும் இல்லாம இருந்திருந்தால் தமிழே இருந்திருக்காது, எல்லாரும் இன்னைக்கு இந்தி பேசிட்டு இருப்பான். சென்னை ஐக்கிய உயர் நீதிமன்றத்தில் இந்தி சட்ட மொழியாக இருந்திருக்கும். எல்லா மாநிலங்களிலும் வந்து அந்த மாநில மொழிகள் காப்பாற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகமும். அண்ணா இந்தியை எதிர்க்காமல் இருந்திருந்தால் எல்லா மாநிலங்களிலும் இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியா இருக்கும். அண்ணா அந்த கொடியை பிடிச்சதுனால வங்காளத்துக்காரன் வந்தா இன்னைக்கு சிவசேனையை வச்சுக்கிட்டு இந்திக்காரன் யாரும் மகாராஷ்டிரத்துக்கு கூட வராத என்று அவன் சொல்லுகிறான். நாம சொல்றது இல்லை, அவன் சொன்னா அவனுக்கு பெரிய சில ஊர்வலம் தமிழ்நாடு தமிழர்கள்லாம் அடிச்சு வரட்டும். ஒரு ஆள் பால் தாக்கரே அவன் பெரிய கடவுளாயிட்டான். இப்படி மாநில உரிமைகளை காப்பாற்றது, மாநில மொழியையும் தமிழம் குறிப்பாக காப்பாற்றியது அண்ணா. கேட்டா தமிழை வச்சு புடைச்சவங்கன்னு சொல்லிடுறான். அண்ணா வர்ற காலத்தில் திரும்ப தமிழ்னா எல்லாரும் உயிரை விட்டது மாதிரி, எவன் தமிழுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தான். அண்ணா தமிழ் என்ற உணர்ச்சியை உருவாக்கி, தமிழனுக்கு தமிழன் என்கிற உணர்ச்சியை உருவாக்கி, மொழியை பற்றி பேசி, இனத்தை பற்றி பேசி, அதனுடைய விளைவாக ஈரோடு சின்னசாமி நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போனோம். டி கே சீனிவாசன் சொன்னார், ஈரோடு சின்னசாமிக்கு புறநானூறு தெரியாது, அகநானூர் தெரியாது, சிலப்பதிகாரம் தெரியாது, மணிமேகலை தெரியாது, ஆனால் தமிழுக்கு ஆபத்து என்றால் உயிரை கொடுக்க தெரியும்னு சொன்னார். அப்படி தமிழுக்காக உயிரை கொடுக்க ஒரு பெரிய கூட்டத்தை யார் உருவாக்கியது? இன்னைக்கு தமிழை வச்சு பிழைக்கிறான், இன்னைக்கு பிழைக்கிறவன் தமிழை வச்சு பிழைக்கிறான். ஆனால் அண்ணா காலத்திலே தமிழ் என்றால் கேவலமாக கருதப்பட்டது. நான் படித்த கல்லூரியில் ஒரு பையன் படித்தான், ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், வாட் இஸ் தேர் இன் தமிழ் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நாங்கள் தமிழ் பேராயம் வச்சுருக்கோம், தனித்தமிழில் தான் பேசுறது, வாட் இஸ் தேர் இன் தமிழ்னா. அவன் ஒரு நாள் வந்தான், நீ வரான்னு கூப்பிட்டேன். நம்ம சொன்னியாண்ணா, எஸ் வாட் இஸ் தேர் இன் தமிழ், அறிவு கேட்டவனே தமிழில் ஃபெயில் ஆகிட்டல, நீ உன்னை ஃபெயில் ஆக்கியிருக்குல்ல, அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். எங்களுடைய முரட்டுத்தனத்தினால தமிழுக்கு மரியாதையை தவிர கௌரவமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அண்ணா உருவாக்கிய அண்ணா உருவாக்கிய தமிழ் உணர்ச்சி என்பது அந்த காலத்தில் இருந்த தமிழ் எழுச்சி, தமிழுக்கு இருந்த மரியாதை, இளைஞர்கள் மத்தியிலே தமிழுக்கு இருந்த உத்வேகம் இன்றைக்கு இருக்கிறதா? எல்லாம் தமிழர்கள், நம்ம ஆட்சி தமிழ்ல எல்லாம். ஆனால் தமிழ் உணர்ச்சி என்பதே இன்றைக்கு இல்லை. தமிழை பற்றிய கௌரவ உணர்வு இல்லை, தமிழை பற்றிய மரியாதை உணர்வு இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்திலே எல்லா ஆசிரியர்களையும் கிண்டல் செய்வான், ஆனால் தமிழாசிரியரை கிண்டல் செய்ய மாட்டான். தமிழாசிரியர்களுக்கு மரியாதை இருக்கும். தமிழ் பெரியவர்களுக்கு திமுக அண்ணா மரியாதை கற்றுக் கொடுத்தார். நானும் நம்முடைய ஆர்கே அவர்களும் மதுரைக்கு போனோம் அண்ணாவை பார்க்கறதுக்கு. அந்த கூட்டமே இலக்குவனாரை பாராட்டுவதற்காக அண்ணா வந்திருந்தார். சி இலக்குவனாருக்கு ஒவ்வொரு கல்லூரியா தூக்கி எறிஞ்சான், எந்த கல்லூரி போனாலும் சண்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா முதலமைச்சராக வந்த உடனே அது என்ன சட்டத்தில் போட்டார் எனக்கு இன்னும் தெரியாது. சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக இலக்குவனாரை நியமித்தார். என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இலக்குவனாரை சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக நியமனம் செய்தார் அண்ணா. என்ன சட்டத்தில் பண்ணார்னு தெரியல. இலக்குவனார் அவர்கள் முதல்வரை பார்ப்பதற்கு அண்ணாவை பார்க்க ஒரு நாள் போனார். அவர் வருகிறார் தெரிந்த உடனே தான் உட்கார்ந்துருக்கிற சீட்டை விட்டு எடுத்து ஏந்து வெளியே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டார். தான் சீட்டில் உட்காரல, இலக்குனாரை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு பேசினார். ஏனென்றால் தான் முதலமைச்சர் இருக்கையிலே இருந்து கொண்டு அவரை வரவேற்றால் தான் முதலமைச்சர் என்கிற நினைவில் அவர் பேசுவார். அந்த நினைவு வரக்கூடாது என்பதற்காக சீட்டை விட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். ஒரு தமிழ் பேராசிரியருக்கு, தமிழ் தொண்டனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு முதலமைச்சர் தான், இன்டர்வியூ இங்கிலீஷில் தான். இந்த தமிழ் அமைப்புகளை வச்சு கிழிச்சான கருணாநிதி இருக்கிற காலத்தில் கண்ணா பண்ணான்னு திட்டுவான கலைஞரை, இன்னைக்கு திட்டம் சொல்லுங்கண்ணா. ஒருத்தனை கணமே ஒருத்தன் பேசலையே. நான் கலைஞரை சண்டை போடுறத பற்றி நான் கால திட்டுறேன். ஆனால் கலைஞர் இருக்கிற காலத்தில் தமிழுக்கு அதை பண்ணல இதை பண்ணல அப்படி இப்படின்னு பேசுற ஆட்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த தமிழ் அமைப்புகள் என்ன பண்ணுது? ஜெயலலிதா தமிழ்ல பேசுறது இல்லையே, இன்டர்வியூ இங்கிலீஷில் தான். கேட்டா எங்க அம்மா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்கிறான். ஆனா தமிழ் அமைப்புகள் போகணும்னு சொல்ல, இதே பெசன்ட் அரங்கத்தில் அவர் இறந்து போயிட்டார், அதனால அவர் பேர் சொல்லக்கூடாது. நான் வர்றேன், ஒரு அமைப்பு ஒரு தமிழ் கூட்டம் நடக்குது, திமுக நாய்கள்னு பேசிக்கிட்டு இருந்த அண்ணா வந்து ஆங்கில அடிமையா இந்த அரங்கத்தில் பேசின. நான் சந்திரசேகரன் ஒரு வக்கீல் இருக்கான், அவனை விட்டு போய் ஒம்பிடுறான்னு சொன்னேன். அவன் வந்து ஒம்பிடுதான், சண்டை போட்டு நிறுத்தணும். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் கலைஞரையும் திமுகவையும், திமுகவை திட்டுறது அரசியல் இல்லைன்னு சொல்ல, நான் தமிழுக்கு துரோகம் செய்தவர்கள் திமுக அண்ணா வந்து தமிழ் துரோகின்னு பேசுறாங்க இந்த காலில். என்னன்னு கேட்டா, அண்ணா ஆங்கிலத்துக்கு முதலிடம் கொடுத்தாரு. அண்ணா என்னைக்கு இங்கிலீஷ்ல பேசினாரு? சென்னையில் தஞ்சாவூர்ல முதல் முதல அண்ணா சொல்லி வழக்கறிஞர் மாநாடு, திமுக வழக்கறிஞர் மாநாடு, மாணிக்கவாசன் அவர்கள் இருந்தார்கள், அவர் தான் தலைவர், இருந்து நாங்கள் நடத்தினோம். அண்ணா ஆங்கிலத்தில் பேசுவார்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். தலைவர் கடல்ல நடராஜன் இருந்து தட்டியெல்லாம் அடிச்சு கொடுத்தார். தலைவர் கடலே ஹால் மாதிரி டிக்கெட் போட்டு பணம் ஒரு ரூபா டிக்கெட் வச்சு தலைவர் கடலில் கூட்டம் நடத்தணும். அண்ணா ஆங்கிலத்தில் பேசுவார். அண்ணா அதுக்கு எவ்வளவு திட்டு திட்டினார் தெரியுமா? மாணிக்க வாசகத்தை ஏயா எனக்கு தெரியும்னு சொல்றதுக்காக கூட்டம் போட்டிருக்க, மக்களுக்கு செய்தி சொல்ல வேணாமா, ஏன் இப்படி போட்டேன்னு கேட்டார். இல்லைண்ணே, தஞ்சாவூர்ல இருக்கவன் யாரும் கேட்டதில்லை, எங்களுக்கும் பணம் வரும் அப்படின்னு ஒரு கெஞ்சினார். அதற்காக ஆங்கிலத்தில் பேசிய அண்ணா ஒரு 10 நிமிஷம் தமிழனுடைய பெருமையை ஆங்கிலத்தில் சொன்னார். நான் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அவரை போய் தமிழ் துரோகின்னு இங்கே பேசுறாங்க, இன்னைக்கு பேசுங்களேன், தமிழே இல்லையே இன்னைக்கு பேசுங்களேன். ஏனென்றால் யாரும் உண்மை பேசுவது இல்லை. தமிழ்னு பேசுறவன் தமிழை பத்தி அக்கறையோட பேசல. அவனுக்கு வசதி இருந்து ஆபத்து இல்லாமல் தொல்லை இல்லாமல் பேசுற கூட்டத்தில் காசு கிடைக்கும்னா தமிழை பத்தி பேசுவோம். சின்ன பாரதியார் எழுதினார், சுதந்திர தேவி கனவுல வந்தா இத்தனை நிறைய சுதந்திரம்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. சொன்ன உடனே ஆஹா எல்லாரும் உற்சாகமா, ரொம்ப உற்சாகமா பேசுறாங்களாம். ஆனா சுதந்திர தேவி ஒன்று சொன்ன, ஆளுக்கு இது பணம் மறந்துட்டேன், 2 ரூபாயோ 3 ரூபாயோ ஆளுக்கு 3 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சுதந்திர தேவி சொன்னான்னு பாரதியார் சொன்ன உடனே எல்லாமே ஓடி போயிட்டான் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். தொல்லை இல்லாமல் வசதி இருந்தால் தமிழை பற்றி பொழுது பேசுவார்கள், எந்த பாதிப்பும் இல்லாமல் இலக்கியத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் சராசரி பாமரனுடைய இடத்திலே தமிழை கொண்டு போய் சேர்த்தார். தமிழை அந்த இந்தி இல்லைன்னு தீர்மானம் போட்டார் பாருங்க, அதுல இன்னொரு தீர்மானம் இருக்கு, அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. இன்னும் 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக எல்லா நிலையிலும் தமிழே இருக்குமாறு தமிழக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம். கோர்ட்டு, கல்வி நிலையங்கள் எல்லாவற்றிலும் தமிழே இருக்க வேண்டும், அதற்கு இந்த அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள செய்யணும்னு 70ல் 71 நினைக்கிறேன். கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழின்னு கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார், 70 உத்தரவு போட்ட உடனே துக்ளக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கு பாருங்க, ஒரு ஆள் இருக்கான, அவன் இது பெரிய அக்கிரமம்னு எழுதினான். திமுக காரன் துக்ளக் பத்திரிகையை கொளுத்தினான். கொளுத்தின உடனே இப்ப காலேஜ் வர மாதிரி இல்ல, அன்றைக்கு இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எதுக்குமே வெளியே வர மாட்டான். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் துக்ளக்கை ஆதரிச்சு ஊர்வலம் தான், தமிழ் பயிற்று மொழி ஆகக்கூடாது என்று மாணவர்கள் போராடினார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் நடராஜன் சொன்னாரு, இதெல்லாம் இவ்வளவு கோளாறா இருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் பயிற்று மொழியை ஆதரிக்குது, அதனால ஒரு சர்வகட்சி கூட்டம் போடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். சார் நீங்கள் சொல்லபடி செய்வோன்னார். நான் உழவர் மையம் கோவிந்தராஜன் எல்லாம் சேர்ந்து நடராஜன்னா ஏற்பாடு பண்ணார் சர்வகட்சி கூட்டம், தமிழ் பயிற்று மொழி கருத்தரங்கம்னு போட்டு அதுக்கு நான் பேனர் அடித்தேன், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு அடித்தேன். அதை ஆதரித்து அப்புறம் ஒரு மாநாடு நடத்தி அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறப்ப 71 தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்த உடனே குன்றக்கூடி அடிகளார் தொடங்கி தமிழ் புலவர்கள் அவ்வளவு பேரும் கலைஞரிடம் போய் இந்த ஜியோவை வலியுறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இதை குன்றக்குடி அடிகளாரே ஒத்துக்கிட்டாரு, அதை கொண்டு வந்த ஜியோவை நிறுத்திவிட்டார. அவர் சென்றிருக்கமே சொல்லப்ப நானும் சேர்ந்தான் சொன்னேன், ஆட்சி போயிடுமோன்னு பயந்துகிட்டு. யார் தப்பண்ணிருக்கா, அவரை உற்சாகப்படுத்தி கொண்டு வாங்க, எதிர்ப்பு வந்தா நாங்கள் சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவருக்கு நல்ல புத்தி வேலை செஞ்சு தமிழ் வேணும்னு அவர் உத்தரவு போட்டா இந்த தமிழர்கள் எல்லாம் போய் சேர்ந்து அது வேண்டாம் எடுத்துருங்க, எலெக்ஷன்ல தோத்து போயிடும். அவர் உடனே பார்த்தாரு, அவரும் பயந்துட்டு விட்டார். இன்னைக்கு என்னாச்சு, இதை செய்தவர்கள் புலவர்னு ஒரு பட்டம், அவர்லாம் வித்வான் படித்தாரு, புலவர் பட்டம், புலவர் பட்டத்தை நீங்க எம்ஏக்கு ஈக்குவலா சொல்லுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். அன்பழகன் கிட்ட கேட்டேன், ஏங்க அதை எடுத்தீங்கன்னு, ஏ நீ என்ன என்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா புலவரும் வந்து அதை எடுத்துட்டு நீ வந்து பீலிட்டுன்னு சொல்லு அப்படின்னு புலவர் சொல்றான், என்ன என்ன பண்ண சொல்றேன். புலவர் என்று சொன்னால் தனக்கு கௌரவ குறைவு என்று புலவர்கள் நினைத்தார்கள். அதோட விளைவு கறந்த தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் இல்லை, தமிழகத்தின் வீதிகளில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். கறந்தை தமிழ்ச்சங்கத்திலேயே தமிழ் கிடையாது, தமிழ் எங்கேயுமே கிடையாது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மரியாதை குறைவாக இருக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அண்ணாவினுடைய வழியை நாம் பின்பற்றாதது தான். அண்ணாவுடைய உண்மையான கொள்கைகளை பற்றிய பிரஜை இளைஞர்களுக்கு இல்லாமல் போனதுதான். அதனால தான் அண்ணா நினைவு நாள் என்பது வெறும் சடங்கு அல்ல. போன எங்களுக்கு வந்து வேலை இல்லாம பொழுதுபோக்குக்கு அல்ல, இது திஸ் இஸ் வித் கன்விக்ஷன், இது ஒரு கமிட்மெண்ட், இது ஒரு உறுதியின் அடிப்படையில் இதை இன்னும் வளர்க்கணும். ஒருத்தரும் அல்ல கூட நானும் பிள்ளைங்க நடத்திட்டு இருந்தா என்ன புண்ணியம், என்ன புண்ணியம், நான் கூப்பிட்டா உடனே வருவாரு இளமவன், நான் நடத்தினா ஆர்கே தான் நடத்துறது மாதிரி, அதனால எப்ப வேணாலும் உங்களை கூப்பிட்டுக்கலாம், அதனால வந்தாங்க கூட்டம் நடத்துறோம், நீங்க கொஞ்சம் பேர் வந்துட்டீங்க அவ்வளவுதான். இது வளர வேண்டும், இதுக்கு நீங்க ஒவ்வொருவரும் 10 பேரை சேர்க்கணும். மாணவர்கள் வரவே மாட்டேங்கிறான், எங்கேயாவது ஒரு காலேஜ் ஸ்கூல்ல நீங்க இடம் பிடிச்சு கொடுத்தா நான் வந்து பேசுறோம், ஏன்னா அவன் வரலன்னா நாம போவோம். தி மஹமட் டஸ் நாட் கம் டு தி மவுண்ட், மவுண்ட் ஷுட் கோ டு தி மஹமட், நாங்க போறோம். ஆனால் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் சும்மா நீ கேட்டுட்டோம் போனோங்கிறது மாதிரி இல்லாம நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நீங்க பொருள் உதவி செய்யலாம், இந்த கருத்தை பரப்பலாம், நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த ஹால்ல இவ்வளவு கூட்டம் இருக்கிறதே எனக்கு பெரிய வெற்றி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், எனக்காக இல்லை, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த முயற்சியில் இருக்கிறோம். இது நான் தலைவர், நீங்க தொண்டர் இல்லை, எனக்கு வயசும் கிடையாது, இல்லைன்னா நான் புதுசாக ஒரு கட்சி நடத்துவேன், இப்போ என்னால் கட்சி நடத்த முடியாது. அதற்காக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற அத்தனையும் பாழாக இருக்கிறது, ஒன்றில் கூட நேர்மை இல்லை, ஒன்றில் கூட ஒழுக்கம் இல்லை. அண்ணா சொன்னார், சென்சார் இல்லாமல் படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா 5 படத்தில் நான் திராவிட நாடு வாங்க வேண்டேன். வயசானவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அண்ணா சொன்னார் சென்சார் இல்லாமல் படம் எடுக்க விட்டா 5 படத்தில் திராவிட நாடு வாங்குவேன்னு சொன்னார். இன்னைக்கு நிலைமை என்ன, ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் போட்டு பணம் எடுத்துட்டு மனம் புண்படுதுன்னு, என்ன மனம் புண்படுது, கமலஹாசன் நான் ரசிக்கிறேன் அது வேற விஷயம், பட் விஷயம் என்ன, ஒரு செக்யுலர் ஸ்டேட்ல மதச்சார்பற்ற ஆட்சி நடக்கிற ஒரு அரசாங்கம் நடக்கிற இடத்துல கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஒரு சினிமா வெளியிட முடியல. இந்த மனித உரிமை கழகம், வெங்காய கழகம், தெருப்புழுதி கழகம் 1000 வச்சிருக்கிறான தமிழ்நாட்டில், ஒரு பய பேசல, ஒருத்தவங்க கூட பேசல. நான் ஜெயிலுக்கு போக முடியாது என்னால, என் உடம்பு இல்லாட்டி நான் தனியா கூட்டம் போட்டு பேசியிருக்கேன். கமலஹாசனை சப்போர்ட் பண்ணுவதில்லை, அது கருத்தை பாருங்க. நம்ம படங்கள்ல வேலைக்காரி படத்துல டிஎஸ் பாலையா வருவார், காளி கோயிலுக்கு வெளியே நிற்பார், கே ஆர் ராமசாமி காளி கோயிலுக்கு விளக்கேற்ற போவார், இவர் சிகரெட்டு பற்ற வைப்பார், பாலையா சாமி கும்பிட்றாள் பாவம், அவரை வச்சு நடிக்க வச்சாங்க. இதுதான் சூடம், சிகரெட்டை பற்ற வச்சு புகைய ஊதி இதுதான் சாம்ராணிம்பார். அண்ணா எழுதின படம் பராசக்தியில் கலைஞர் வசனம் எழுதினார், அது பேசாது கல், இதெல்லாம் வந்திருக்க அந்த காலத்துக்கு சென்சார் இல்லையா. இன்னைக்கு என்ன மனசு புண்படுது, ஊரு பூரா தினம் 100 கொலை காட்டுறான் ஒரு படத்துல, பட்டியல் ஒரு படம், படம் முழுக்க கொலை தான், பட்டியல் போட்டு கொலை பண்ணுவான். இதெல்லாம் ஓடிச்சு இந்த நாட்டில், அவன் அமெரிக்காவில் விடுறான், யூபியில் விடுறான், ஷாருக்கானும் இன்னொருத்தன் பேர் என்ன அமீர் கான் அப்படின்னு 2 நடிகர், அவன் அந்த படம் எவ்வளவு பெரிய படம், அதை ஏன் வெளியில்லைன்னா அவன் அவன் சாயிபு சாரு காணும் அமீர் காணும், ஆனா தமிழ்நாடு சாஹிபுக்கு மட்டும் போவோம். அது எப்படி, ஏனென்றால் இங்கு அரசியல் நடக்குது. என்ன உரிமை இருக்கு, அண்ணாவுடைய கருத்துக்கள் ஊறி போயிருந்தா, அண்ணாவுடைய கருத்துக்கள்ல எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்திருந்தா செகுலரிசம் வந்திருக்கும். செகுலரிசம்னா என்ன, இந்து கோயிலை மட்டும் திட்டுறதா, கிறிஸ்தவன் மட்டும் திட்டுறதா, செகுலரிசம்னா மதச்சார்பற்ற அரசுன்னு அர்த்தம், மதங்களே இல்லாத அரசுன்னு அர்த்தம் இல்லை, அவன் மதம் அவனுக்கு. இந்த கருத்தை கூட சொல்லுவதற்கு நம்ம நாட்டில் ஆள் கிடையாது. எனவே இது இவ்வளவு நேரம் நான் சொன்னதற்கு காரணம், இன்னும் நிறைய சொல்லலாம், அண்ணாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வை, அண்ணாவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு அரசியல்வாதியையும் பார்த்து நீ ஏன் இப்படி இருக்க என்று கேட்கும். மக்கள் கேட்கணும், கேட்க வைக்கணும். அது எந்த கட்சியும் இல்லை. இப்படி வாழ்ந்திருக்கிறாரே ஒருவர், இப்படி இரண்டாண்டு காலம் முதல்வராக இருந்திருக்கிறாரே, ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சியை. மாணவர்களுக்கும் அந்த கண்டக்டருக்கும் சண்டை, கலைஞர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கப்ப லா காலேஜ் போய் நடிச்சிட்டாங்க, மாணவர்கள் போராட்டம் நடக்குது, ரெண்டு செய்தி சொல்லுவாரு. மாணிக்க வாசகம் திருவல்லிக்கேணிலிருந்து அண்ணாவை பார்க்கறதுக்கு போறார், டவுன் பஸ்ல நின்றுட்டு இருக்காரு. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு போற ஒரு ஆளு டவுன் பஸ்ல ஏறி போறார், இன்னைக்கு முடியுமா? ஸ்கார்பியோ இல்லாம எவனாவது எம்எல்ஏவே பார்க்க போக மாட்டான். எம்எல்ஏ இல்ல, எம்எல்ஏ பார்க்கறவன் ஸ்கார்பியோல போறான். மாணிக்க வாசகம் ட்ரிபிள்கேல நின்றுட்டு இருக்காரு. அங்க விக்டோரியா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ணாவையும் கலைஞரையும் கிண்டல் செஞ்சு ஒரு பேனர் வச்சுட்டான், அதை ஒரு போர்டு வச்சிருக்கான். குப்பத்து ஜனங்கள்லாம் திரண்டு வந்து கல்லால அடிக்கிறான், எடுக்கிறியா இல்லையான்னு. போலீஸ் ரெண்டு மத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அண்ணா, அண்ணாவை பார்க்கறதுக்கு மாணிக்க வாசகம் போனார். அண்ணா கிட்ட போய் என்னன்னு, நீங்க போலீஸை அடிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அவனை பார்த்தா பாவமா இருக்கு, நான் படி எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான், சார்ஜ்னு சொன்னாக்கா அஞ்சு நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் களைச்சிருவான், பெரிய பார்க்கவே கன்றாவியாக இருக்கு இன்னும் சொன்னார். உடனே அண்ணா சொன்னாங்க, மாணிக்க வாசகிட்ட நீ தெரியாத சொல்லிட்டியோ, அரை மணி நேரம் இல்லையா, அஞ்சு நிமிஷத்தில் களைச்சிருவான், எனக்கு தெரியும். ஆனால் நீ சொல்கிற இடம் பொதுமக்கள் பீச்சுக்கு காத்து வாங்க போகிற இடம், அந்த இடத்துல எவன் கையில் கல் இருக்கோ அவன் காது கூர்மையாக இருக்கும், போலீஸ்காரன் சார்ஜ்னு சொன்ன உடனே அவன் ஓடி போயிடுவான். இந்த வேடிக்கை பார்க்குற அப்பாவி மக்கள் இருக்கானே அவன் அடி வாங்குவான், போலீஸ்காரன் அடிச்சிருவான் எல்லாரையும். இது மாதிரி நடக்கிறதத்தான் போலீஸ் எக்ஸஸ் அப்படின்னு காங்கிரஸ் காலத்தில் நாம் கண்டிச்சிருக்கோம், போலீஸ் அத்துமீறல்னு சொல்லியிருக்கோம். அதையே செய்யறதுக்கு நான் ஏன் வரணும், அவன் வரட்டுமே, இப்படியே போகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சுப்பார். ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி அண்ணா எவ்வளவு கூர்மையா பாக்குறாரு. காங்கிரஸ் காலத்தில் எதையெல்லாம் குறை சொன்னாரோ அந்த குறை தன்னுடைய ஆட்சியிலே வரக்கூடாது என்பதில் கண்டிப்பா இருந்தார். மந்திரிக்கு சம்பளம் 500 ரூபா, அவங்க வீட்டில் குடியிருக்கணும்னு சொன்னார். காந்தி காலத்தில் சொன்ன காங்கிரஸ்காரனுடைய தீர்மானத்தை அண்ணா நிறைவேற்றினார், காங்கிரஸ்காரர்களால. அந்த போராட்ட சமயத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு போனார் அண்ணா மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு, அவர் காரில் கருப்பு கொடி கட்டணும், ஹவுஸ் சர்ஜன் சுக்காங்க எல்லாம் வேலையில் இருக்கவன், அவர் முதலமைச்சர், கூட்டம் பேசப்படார், தொண்டை வறண்டுச்சு, தண்ணி கேட்டார், தண்ணி கொண்டு விட்டு ஒருத்தன் வந்தான் தட்டி விட்டான், ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், ஒருத்தன் கூட பதவி போலியே, சிரித்து கொண்டே காரில் ஏறி வந்தார். இவர் காரில் கருப்பு கொடி கட்டினான், இதை ஏன் சொல்லலை, எந்த பத்திரிகையும் சொல்லலையே. காமராஜர் ரொம்ப எளிமையானவர், காமராஜர் எளிமையானவர், வேற எப்படி இருப்பார், வேற எப்படி இருக்க முடியும், அவர் என்ன கோட்டு போட்டுட்டு இருப்பாரா, அவர் பழக்கம் வேண்டிதானே. ஆனால் காமராஜர் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு போறதுன்னு சொன்னா ரோடு மார்க்குமா, தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரையில் வெயில்ல போலீஸ் நின்றுச்சு, வயசானவங்களுக்கு தெரியும், ரோடு முழுக்க போலீஸ் நிற்கும். நேரு ட்ரெயினில் போனார்னா ரயில்வே ட்ராக் முழுக்க போலீஸ் நின்றுச்சு. ஆனா அண்ணா முதலமைச்சர் ஆனப்பனால அண்ணாவோட வேண்டான்னு சொல்லி ஒரே ஒரு ஒரு போலீஸ் ஜீப் போச்சு, மூணாவது கார் கிடையாது, எந்த ஊர்லயும் போலீஸ் ரோட்ல நிக்கல. ஏன் அதை சொல்லல, சைரன் கிடையாது, இருந்து சைரனை எடுக்க சொல்லிட்டார். இதுக்கு மேல சொன்னா அவர் ஆர்கே சொல்ற தலைப்புக்குள்ள போயிடும். எத்தனையோ செய்திகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக இன்னும் எழுதவில்லை. காந்திக்கு காந்தி கொடுத்து வச்சவர், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய இன்டலெக்சுவல்ஸ், மகாதேவ் தேசாய் பியார்லால் அவெல்லாம் அவ்வளவு பேரும் பத்து வால்யூம்ஸ் 20 வால்யூம்ஸ் புத்தகம் எழுதி வச்சிருக்கான். உலகம் பூரா அவருக்கு வரலாறு எழுதியிருக்கான், வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எழுதியிருக்கான். டே டு டே வித் காந்தின்னு மகாதேவ் தேசாய் ஒவ்வொரு நாளும் டைரி எழுதியிருக்காரு. அண்ணாவுக்கு அப்படி எழுதியிருக்க வேண்டும். அண்ணா பொதுமக்கள் மத்தியிலேயே வாழ்ந்தார், ரகசிய வாழ்க்கை இல்ல, ஒருத்தம் கூட எழுதலையே. இரா செழியங்கிறவன் ஏதேதோ புத்தகம் எழுதுறான், அந்த பெரிய பெரிய கட்டுரை எல்லாம் எழுதுறாரு. அண்ணா பத்தி ஒரு புத்தகம் எழுதலையே. எத்தனை வருஷம் அவர் கூட இருந்திருக்கான் அந்த அமெரிக்காவுக்கு எந்தானும் கூட போனான், ஏன் எழுதல? திருட, எல்லாரும் திருடரு. அண்ணாவை பற்றி ஒருத்தம் கூட உண்மையை சொல்லல. என்ன உங்களுக்கு பயம்? சுயநலம், பதவி. இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தா சரியா அவனோட இருப்பார், கருணாநிதி வந்தா அவரோட இருப்பார். நான் ஒரு கூட்டம் பேசினேன், இவர் பக்கத்தில் உட்காந்தாரு, பிரச்சனை வந்தது, ஏஜி ஓட்டார். இவரெல்லாம் கேட்டா அரசியல்வாதி. இதையெல்லாம் தாண்டி அண்ணா வாழ்கிறார். அண்ணா இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் நடத்த முடியாது. ஆனால் அண்ணா என்கிற பெயர் மட்டும் போதாது, அண்ணா என்கிற அந்த ஆளுமை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பது அண்ணா பேரவையினுடைய நோக்கம். நீங்கள் அவ்வளவு பேரும் அண்ணா பேரவையில் இன்னும் ஃபார்மல் மெம்பர்ஷிப் இல்லை, வந்திருக்கிற அவ்வளவு பேரும் அண்ணா பேரவையின் உறுப்பினர்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து இதை இன்னும் இந்த ஹாலில் இல்லாமல் தெருவில் திலகர்த்தடல இந்த கூட்டம் என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு தான் இது வளர்கிறது என்று பொருள். உங்கள் அனைவர் சார்பாகவும் இளங்கோனவர்களையும் ஆர்கே அவர்களையும் வரவேற்று இளங்கோனவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உட்கார்